ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவசிவா. மகாசன்னிதானங்களுடைய பொற்பாதங்களை மனமொழிமைகளால் இறைஞ்சி ஏற்றிடும். சிவசிவா சிவசிவா. சுவாமி மகாசன்னிதானம் வந்து சென்ற வருடம் 21 செப்டம்பர் மாதம் புரட்டாசி திருவாதிரை நட்சத்திரத்தன்று திருமடத்தில் இந்த நூலினை சுவாமி ஆசீர்வாதம் கொடுத்து அருளானையோடு சிந்திக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தீங்க. அந்த குருவர்களும் திருவர்களும் துணையாக நிற்கவே நாங்கள் இன்று 8வது சூத்திரம் வர இணையத்திலே சிந்தித்து வந்திருக்கிறோம். குருமா சன்னிதானத்தினுடைய தனிப்பெருங்கருணையினால அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவஞான சித்தியார் சிந்திக்கக்கூடிய பெரும்பேறு எங்கள் எல்லோருக்குமே வாய்த்தது. இந்த 8வது சூத்திரம் சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில மகா சன்னிதானம் அன்பர் பசுபதிநாத சிவப்பனை பிறவி அன்பர்கள் அனைவருக்கும் குருவினுடைய சிறப்பு தீட்சையினுடைய சிறப்பை பற்றி ஒரு அருளாசியை வழங்குறது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரும்பேறாக இருக்குன்றதை விண்ணப்பம் செய்தோம். சுவாமி கருணையோடு இதை ஏற்றுள்ளது எங்களுடைய பெரும்பாக்கியம். இப்போ நம்முடைய மகா சன்னிதானம் வந்து நம்ம திருமணத்தன்பர்கள் எல்லோரும் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க இணையத்தின் வாயிலாக. மகா சன்னிதானம் இப்போ நம்ம திருக்கூட்ட அன்பர்களுக்காக அருளாசி வழங்குவோம்.
ஆதாரமாகிய வாணிக்க வாசகர் பாதாரவிந்தம் படிப்போம். பண்டு செய்த சீதான பாவங்கள் எல்லாம் தேர்ந்து யாமோதயம் வந்து கூடிடுமே. நம பார்வதி உபதே
சிவனே போற்றி
நம சிவாய வாழ்க.
நம சிவாய வாழ்க.
எல்லாம் அல்ல, யாருமே வடிவமாக திகழக்கூடிய பரம்பொருளை திருவிழாவும் நமக்கு தோன்றா துணையாக விழுந்தக்கூடிய குருமாசனியாத்துறை திருநூலாலும் சந்திரமௌழீஸ்வர பெருமானுடைய பேருக்குறையினாலும் நமது பசுபதிநாதர் சிவப்பணி மன்றத்தின் சார்பாக நமது அன்பிற்கும் நல்லாசிக்கும் நமது ஆன்மார்த்த செயலராக விளங்கக்கூடிய சிவபூஜை செல்வர் சிவஸ்ரீ கோமதி நாயகம் அவர்கள் ஒரு ஆன்மார்த்தமாக இந்த பணிகளை உரிய அன்பர்களோடு சேர்ந்து சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த அருமையானதொரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கூடிய நமது கோமதி நாயகம் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே, நமது திருமண திசைகள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த நல் வாழ்த்துக்களை மாசிலையும் உறுதியாக்கு. நம்ம குழந்தைகளை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தோன்னா. ஒரு அம்மாவும் குழந்தையும் பார்த்துட்டா எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இருக்கு. இப்போ அதுதான் குருவனுடைய குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உண்டான ஒரு பெரிய பந்தங்கிறது. அதனால தான் குருவுக்கு சுகமா வேற யாரும் இல்லைன்னு சொல்லி வைத்தாரு. பரம்பரோடு தான் சொல்லி வைத்தாரு. அதுதான் தாய் சிறந்த தயாமா தத்துவம்னு சொல்ற. அந்த வகையிலே நமது அன்பர் பெருமக்கள் ஒசூர் அடியார் பெருமக்கள்லாம் மிகுந்த புண்ணியத்தை செய்தவர்கள். தொடர்ந்து இந்த சிவபுண்ணியத்தை குருவள் வாயிலாக சிந்திப்பது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. நமது கோவிந்த நாயகம் அவர்கள் சொன்னது போன்று சென்ற வருடம் நம்மிடத்திலே அந்த புத்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தார்கள். ஞானசம்பந்தர் சொல்வது போல அந்த பரஞ்ஞானம் அபரஞானம் ரெண்டையும் கொடுத்து வாங்கிட்டார். அவர் புஸ்தகம் அபரஞானம், அவர்கிட்ட இருப்பது பரஞ்ஞானம். ரெண்டுமே நம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றதுனாலே அதை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும் தன்மையை குறிப்பிட்ட அடியார்களுக்கு தான் வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? வினை பயன் தான் காரணம். வினை நல்லதும் செய்யும். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வினையோட வேலை செஞ்சது நான் பேசுறது கேட்காம, அது வினையினுடைய காரணம். கொஞ்சம் அது வேலை செய்யும், ஆனால் மறுபடியும் முயற்சி செஞ்சால் இப்போ சரியாயிடும். அப்போ அதுக்கு திருவள்ளம் குருவள்ளம் தான் சரியாங்களுக்கு இப்போ கூட சாமி நமக்கு தானே காமிச்சார். வேற என்ன ஒன்று வரும் சாமி? ஆக அந்த வகையில் இந்த ஒரு அருமையான ஒரு சிந்தனைகளையும் தை மாதம் தொடங்கி தொடர்ச்சியாக சிந்தனை செய்து வருகிறார்கள். அதில் 8வது சூத்திரத்தை பற்றி அருமையாக நமது கோமதி நாயகம் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் என்ன அதான் பல விதத்துக்கு சொல்லுவதுண்டு. புத்தகத்திலிருந்து தெளிவு பெற்றவர்கள் பார்த்தோம்னா, நம்ம ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியவாசி புஸ்தகத்திலிருந்து தெளிவு பெற்றவங்க அதிகம் இல்லை. எல்லாமே சிவஞானத்திலையும் குரு ஞானத்திலையும் அவர்களாக அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்ட ஞானிகள் தான், அடியார்கள் தான் நமது சைவத்துல ரொம்ப நிறைய இருக்காங்க. ஆக புத்தக வாயிலாக சொல்றதை பார்த்தோம்னா புத்தகத்தையே பற்றி சொல்லக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க, அது அந்த அளவுதான் வேலை செய்யும். ஆனா அந்த புத்தகத்தில் உள்ளதை மனதிலே வாங்கி கொண்டு அவராகவே நம்ம மாறிக்கணும். இப்ப நடிகர் தலைவர்னா அவருக்கு பேர்னா அது பிச்சைக்காரனா பிச்சைக்காரனாவே இருப்பார். ராஜராஜ சோழன் நம்ம பார்த்ததுல அவரை பார்த்து ராஜராஜ சோழன் மாதிரியே இருந்ததாக நம்ம திரைப்பட வாயிலாக நம்ம பல பேர் சிந்திக்கிறாங்கல்ல, அதை வச்சுதான் அன்னைக்கு நடிகர் தலைவர்னு அவருக்கு பேர். இன்னைக்கு அவனா இன்னைக்கு பட்டம்லாம் போட்டுக்கிறான், ஆனா அன்னைக்கு வந்து அவருக்கு பேர் கிடைச்சது வந்து அந்த நடிப்பு திறனை வைத்து. ஆக அடியார்கள் வாயிலாக நாம் வந்து தெரிந்து கொள்வதை முழுக்க முழுக்க நம்ம அந்த அடியார்களாகவே மாறணும். கண்ணப்ப நாயனார் எப்படி பண்ணார்னா கண்ணப்ப நாயனார் எப்படி செஞ்சிருப்பார்னு நம்மளே மாறி பார்த்தோம் வைங்க, அந்த அனுபவம் ஒரு பெரிய அனுபவம் தான். அதுதான் சிவானுபவம்னு சொல்லி வச்சாரு. அனுபவத்திலே வேற அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு அப்படி ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு எதுவுமே சொன்னதில்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியல, அனுபவத்தை வந்து பொதுவாக அனுபவம்னு சொல்லுவார்கள். சிவானுபவம்னு தனியாக சொல்வது உண்டு. அது என்னன்னா அதை அனுபவிச்சு பார்க்கணும். அது வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது, கிடைப்பதும் இல்லை. அது குறிப்பிட்டவர்களுக்கு தான் இறைவன் கூப்பிடாது. அந்த வகையிலே நமது பசுபதிநாதர் அறுப்படை மன்றம், நமது கோமதி நாயன் சிவாவர்கள் அந்த அனுபவ ரீதியாக சொல்லுகிறார்கள். அதை வாங்கி கேட்கிறவங்க அந்த அனுபவத்தோடு இருக்காங்க. எனக்கு அதனால்தான் இது அசோக் சிவாவர்கள் வந்து சொன்னப்போ இந்த மறுபடியும் தோங்குறோம் சாமி ஆசை வழங்கணும்னாரு. உடனே நான் சரின்னு நானே கேட்கறது அதுக்குள்ள அவர் முடிஞ்சிட்டேன், அவர் கேட்டேன். ஆக அந்த வகையிலே இந்த எட்டாம் சூத்திரம் அதனை தொடர்ந்து பதினோராம் சூத்திரம் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க என்பது மிகுந்த உயர்ந்தது. இவ்வளவு ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் நம்ம செய்வத்தையும் நினைக்க முடியும். நான் பல இடங்களில் பேசுறேன், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி என் பேச்சை கேட்டவங்களே தெரியும். அந்த சைவத்தை பற்றி சிந்திப்பதற்கே நமக்கு பல ஜென்மத்து புண்ணியம் இருக்கணும். அதன் வழி நடப்பது அதன் அதுக்கு உகந்தவர்கள் வழி நடத்த வேண்டும். ஏன்னா அதை வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா வழி நடத்துறவர்கள் தெளிவா இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆண்டவன் திருவள்ளையும் குருவனுடைய ஆசையினாலையும் நமக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் நம்ம கோமதி நாயகம் அவர்கள். ஒரு பேர்லயே நாயகம் இருக்கு அல்லவா, சாமி அப்படி அமைச்சு கொடுத்துருக்க அல்லவா. ஏன்னா நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், தலைவர்னா நமக்கு சுவாமி தான் இல்லையா, நாயகம் தலைவர்கள் சுவாமி தான், நம்ம யாராலேயே தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக அந்த அந்த தலைமையாக இருந்து அதை ஆற்றக்கூடிய பணி நம்முடைய கோமதி நாயகம் அவர்களுக்கு இருக்கு. அவர்கள் அருமையாக இந்த சிவசிந்தனைகளை நம்ம எல்லாமே சொன்ன போதில் அவருக்கு ஏற்ற போல நான் என்ன எங்க குழந்தைங்களை நாங்கள் பெருமையை சொல்லிக்கலாம். அவர் நம்ம மனசு குழந்தை தானே, அவர் அவர் நாங்கள் சொல்லிக்கிறத விட வேற யாரும் சொல்ல முடியும், நாங்கள் தான் சொல்ல முடியும். அதுலேயும் பிழைகள் இருந்து திருத்தறதுக்கும் எங்களுக்கு அந்த உரிமை உண்டு இல்லையா. ஆக அதில் எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இருந்தால் தானே நாங்கள் சொல்ல முடியும். அவர் விழுந்து மனசார சொல்றாரு, திருப்திகரமாக சொல்றாரு, வழி நடத்தக்கூடியவர்களும் அதுக்கு சிறப்பாக ஒத்துழைக்கிறார்கள். இதெல்லாம் விட வேற என்ன வேணும், நம்ம இப்பவே சிவானுபவத்தையும் முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு பெரிய உதாரணம். அந்த வகையிலே அந்த சூத்திரங்கள் வாயிலாக பெருமானை பற்றியும் பெருமானும் குருவும் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது. என்ன சாமி வந்து குரு மூலமாக வந்து அருள் செய்கிறாரு, அதை வந்து உணர்த்ததுக்காகத்தான் இந்த பாடமே. என்ன நம்ம வந்து வேற ஒன்றுமே வேண்டாம், இந்த பாடத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எனக்கு நான் நம்ம குழந்தைகளுக்கு நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, குருவையும் சிவத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம், குரு மூலமாக வந்து சாமி நமக்கு அருள் செய்கிறாரு. எதானாலும் நம்ம கஷ்ட நஷ்டங்களே ஆகட்டும், நமக்கு தெளிவுபடுதே ஆகட்டும், நமக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளே ஆகட்டும், குருவியா குருகிட்ட சொல்லலாம், குருகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோம். ஆகவே அந்த வகையிலே அந்த அருமையான ஒரு ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து அருமையாக சிந்திக்கக்கூடிய நமது அன்பர் பெருமக்கள் இந்த சைவத்திலே ஈடுபடக்கூடிய தன்மையை நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எத்தனை இடைவர்கள் வந்தாலும் கண்டிப்பா குருவர்கள் உங்களுக்கு அதை மாற்றி தரும், அது உறுதிப்பாடான உண்மை, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் அனைவரும் உணர்ந்தவர்கள். ஆக மீண்டும் மீண்டும் அதுக்கு எந்தவித தடையும் வரக்கூடாது, அதுக்கு குருவர்கள் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். ஏன்னா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சிவனான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் இருக்கு மாதிரி. அதை மட்டும் நம்ம உறுதிப்பாட பிடிச்சினோம்னு வைங்க, பிடிச்சபடியே பிடிச்சினோம்னு வைங்க, வேற எதுவுமே நம்மளை எதுவுமே அண்டாது, எல்லாம் நம்மளுக்கு பயந்து போயிடும். ஏன்னா இருப்பது யாரு, நம்மளோட இருப்பது யாரு, பரம்பொருள் தானே. நம்ம வந்து எத்தனையோ பெரிய லிஸ்ட் போட்டு சாமிகிட்ட கேட்கிறோம், நம்ம சாமி வேணும்னு கேட்டா போறோம், மற்ற எல்லாமே நம்ம போதும். நீங்க எல்லாரும் நீங்க இந்த பாடமா நான் சொல்றதை ஏத்துங்க, இந்த பாடத்திலே சாமி நீங்க எங்களுக்கு வேணும் தோணும் வைப்பாரு. அவருக்கு எப்பேர் போட்டாவது தெரியுமா, உனக்கு அது வேணும்ல, நாளைக்கு ஒரு வீடு வேணும்ல, உனக்கு ஒரு தொழில் நல்லா அடைக்கணும்ல, நீ போகக்கூடிய வேலையில சரியாகும்ல, இந்த நேரத்தில் வாங்கி வைப்பாரு. எல்லாம் வேண்டாம், பெருசா அவருக்கு இல்ல இல்லையா, மிரட்டுங்க சாமிய, மிரட்டுங்க, நீங்க எங்களோட இருந்தா போறோம், மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, எல்லாமே நமக்கு வந்துடும். இதெல்லாம் நான் செஞ்சு பிறகு உங்ககிட்ட சொல்றேன், ஏன்னா என் குழந்தைகிட்ட நான் தான் சொல்ல முடியும், வேற யாருமே சொல்ல முடியும். ஆகே கேட்கக்கூடிய குழந்தைகிட்ட தான் சொல்ல முடியும், சும்மா எல்லா குழந்தைகிட்டையும் சொன்னேன் ஒரு வேற மாதிரின்ட்டு அவங்க ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு எனக்கு அப்படி ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க நம்ம குழந்தைங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க. அருமையான சிவஞான சக்தியா அந்த பாடங்கள்லாம் மாதுரை பாகனாருக்கு வழிபடி அடிமை செய்யணும்னு சொல்லக்கூடிய நிலையிலே சிவாச்சாரிய மரபிலேயே நம்ம குருவாக இருந்து நமக்கு அழிவு செய்யறோம். அதே போல சுவாமி தான் எல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய நிலையிலே ஒரு அருமையான ஒரு சிந்தனைகளை செய்யக்கூடிய நிலையிலே சுவாமி நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அது குருவளும் திருவள்ளும் உங்களுக்கு எதிரிடம் துணை நிற்கும். நீங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு எல்லாம் திருவள்ளும் குருவளும் முன்னின்று நிற்கும். ஆனா தான் அந்த காலத்துல எல்லாம் குருவளை முன்னிட்டு திருவள்ளை முன்னிட்டுன்னு ஓடுவாங்க. இப்ப நம்ம பார்ப்பா சேர்த்துட்டோம், திருவள்ளு துணை கொண்டு இப்ப நல்லாட்டுதான் போகிறோம். அன்னைக்கெல்லாம் திருவள்ளை முன்னிட்டுன்னு தான் போடுவாங்க. ஆக அங்க முன்னாடி நிக்க வேண்டியது என்னன்னா மத்த எல்லாம் எல்லாமே சரியானது. அதுக்கு இந்த சாத்திர வகுப்பு வைப்பது நமக்கு மிகுந்த துணை வகிக்கூடியது. அதையும் எளிய முறையிலையும் ஒரு அருமையான ஒரு தன்மையிலே சொல்லக்கூடிய நமது கோமதி நாயகம் அவர்களுடைய பணி என்றென்றும் சிறக்க வேண்டும். அவர்கள் வாயிலாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நான் நேரடியாக அப்படி கேட்கலன்னா கூட எனக்கு தெரியும் அவர் எப்படி சொல்றாங்க இல்லையா. ஆக அவர் சொல்றது மனசுக்கு நிறைவா இருக்கிறதுனால தான் நான் திரும்ப சொல்றேன். அவர் சொல்ற வழியில சொன்னாவே போதும். அவர் அதை வந்து எப்படி சொல்றதுன்னு அன்னைக்கு முதல்ல அந்த புத்தகம் கையில வாங்குறப்பவே அவர் கேட்டாரு, சாமி அதை என்னால சொல்ல முடியுமா அப்படின்னாரு. சுந்தரமோதர் சுவாமிகள் பாடு சொன்னோம்னா என்னால பாட முடியுமான்னு கேட்ட மாதிரி அவர் கேட்டாரு. அப்பவே தான் அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோம். சாமி எப்படி பித்தா பெரிய சூழியனை எடுத்து கொடுத்தாரோ அதே போல எடுத்து கொடுத்தோம். சரி அந்த ஒரு இடத்துல மீண்டும் நம்ம வந்து மீண்டும் இதன் வாயிலாக பாத்துறோம் அப்படியாச்சு. இதெல்லாம் தான் நமக்கு சாமி உணர்த்த உணர்தலை நான்மான்னு சொல்றாரு அல்லவா. ஆக சாமி இப்படி உணர்த்துறாரு அந்த வகையிலே இந்த பணியை செய்யக்கூடிய இந்த சிவப்பணியில் ஈடுபட்டுள்ள அன்பர்கள் நம் திருவிழா தந்தர்கள் மக்கள் அவரவர்களுக்கு விரைவின் வாயிலாக வரக்கூடிய தொந்தர்கள் அனைத்தும் நீங்க வேண்டும். அவரவர்கள் ஆன்மார்த்தமாக மிகப்பெற நலன்களை எல்லாம் முழுமையாக அவர்கள் பெற வேண்டும். அதுக்கு இந்த சைவத்தில் ஈடுபடுவதற்கு சில சில இடையூறுகள் இருப்பது எல்லாம் நம்ம அடியார் பிரமுகெல்லாம் வர வேண்டாம். அதை கொண்டுதான் நம்ம தொடர்ச்சியாக இந்த யாகங்கள் பூஜைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளையும் செய்ய சொல்லி அந்த சாமி ஏற்றுக்கிறாரு பாருங்க, அந்த கருணையை வந்து கண்டிப்பா நம்மளை காக்கும். என்ன நமக்கு இந்த விஷயம் தெரியுதோ இல்லையோ நம்மளை பொண்ணு வச்சு வாங்கிக்கிறார் அல்லவா. அப்ப அதான சுவாமியுடைய கருணை. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டு தெரிய வர்றதை விட நீ பண்ணா நான் வாங்கிக்கிறேன். அந்த கருணைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன ஈடு என்ன இருக்க போகுது. ஆக நம்ம மூலமா நான் சுவாமி அந்த மாதிரி பூஜைகள்லாம் பொண்ண வச்சுட்டு இருக்காரு. அந்த பூஜைகள் அடியார் பெருமக்களுடைய பங்கெல்லாம் நிரம்ப கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக என்னைக்குமே குருவளும் திருவள்ளும் துணை இருக்கும். இதே போல இந்த சிவச்சிந்தனைகள்லாம் நம்ம அடிக்கடி இருக்கிறப்போ நமக்கு அந்த தீவையெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரத்திலே எல்லா அடியார் பெருமக்களும் தெளிவாக அருமையாக எடுத்து வைக்கக்கூடிய நம்ம கோமதி நாயன்மாருடைய அந்த வகுப்பிலே எல்லோரும் கலந்து கொண்டு மிகப்பெற நலன்களையும் பெற்று குருவளும் திருவள்ளும் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டுமாக இந்த நேரத்திலே நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் உத்தாக்கி கொள்கிறோம். நம்ம பர்வதி உதவி
பண்டு செய்த திதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து குருடுமே திருச்சிட்டு மகாசனிதானத்தோட பொன்னா திருவடிகளை எல்லாரும் மனமொழி நன்றாக இறஞ்சி ஏத்துகின்றோம். யானை திருத்தி என்ன கைமாறு மகாதேவா. எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவுருளினாலும் நமக்கு தோன்றா துணையாக இருந்த அருள் பாலிக்கும் சிலசி குருமா சன்னிதானத்தினுடைய குருவர்களினாலும் சிவஞான சித்தியார் சிந்தனை செய்யக்கூடிய பெரும்பேறு நாம் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வாய்த்துள்ளது. குருவருளும் திருவருளும் முன்னிற்க இதுகாரும் நாம் எட்டாம் சூத்திரம் வரை சிந்தனை செய்திருக்கிறோம். எட்டாம் சூத்திரத்தில் இரண்டாவது அதிகரணத்தின் முதல் பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடல் பாடலின் 273 இரண்டாம் அதிகரணத்தினுடைய முதல் பாடல். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்தை அடைவர். அதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை செய்வர் என்று ஸ்ரீ அரவிந்த சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்கின்றார். வாசனத்தினுடைய பணிந்து இந்த உரையாடியன் செய்ய முற்படுகிறேன். ஏன்னா இதை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த சரியாகிரிய யோகா எவ்வளவு பெரிய ஆன்ம யாத்திரை இந்த உயிர் இந்த உலகத்தில் எடுத்து சைவத்திரத்தை அடையணும், ஒரு குருவை அடையணும், சிவபெருமானை உணரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய யாத்திரை. புறப்புறச் சமயத்தில் இருக்கக்கூடிய அறிவிகை சமயம் 6 சமயங்களிலும் பிறந்து இறந்து உழன்று பக்குவப்பட்டு, அதுக்கப்புறம் புறச்சமயத்தில் உள்ள 6 அறுவகை சமயங்களிலும் பிறந்திலென்று பக்குவப்பட்டு, அகப்புறச்சமயத்தில் உள்ள அறுவகை சமயத்திலும் பிறந்திலென்று பக்குவப்பட்டு, அகச்சமயத்திலையும் பிறந்திலென்று பக்குவம் அடித்து, கடைசியில் இது அனைத்திலும் பூர்த்தி அடைந்தால் வருவது சைவத்திரம். அப்போது கடலை கையால் நீந்திய காரியம் காண்ணு அரங்கு சிவாச்சார சுவாமிகள் முன்னமே கூறியது போல, இந்த திருந்து உலகத்தில் உள்ள கடலை யாராவது கப்பலில் போனாலே சுற்றி வர்றதுக்கு பல ஆயிரக்கணக்கான நாட்கள் ஆகும். கையால் நீந்துறது எவ்வளவு பெரிய காரியம். அந்த அப்படிப்பட்ட ஒரு காரணம் மானுட பிறப்பு பிறப்பது அப்படிம்பார். மானுட பிறப்பு பிறப்பதே கடலை கையால் நீந்திய காரியம் என்றால், இப்போ இத்தனை சமயங்களையும் தாண்டி வந்து கடைசியில் சைவத்திரத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அதுலேயும் இந்த சைவத்திரத்தை அடைந்த பிறகு அதுலேயும் குருவுருள் நெறியிலே நின்று, இப்போ எல்லாம் சைவர்களை தடியெடுத்தவன் தண்டால்காரன் சொல்கிற மாதிரி ஆளாளுக்கு வைத்தது மாரியமுத்து செய்வோம் வெங்கடேசன் செய்வன் புது புது செய்வங்களாம் உருவாகி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமடத்தின் நெறியிலே நின்று ஒரு குருவினுடைய நெறியிலே வந்து அதன்படி சமய விஷயட நிர்வாண தீட்சைகள் எல்லாம் பெற்று முறைப்படி இருக்கக்கூடிய அந்த விதி செய்வமாக வருவது உண்மையிலே அது வந்து குருவனுடைய தனிப்பெரும் கருணை தான். அப்படி சொல்லும்பொழுது இந்த புறப்புற சமயம் அகப்ப இதெல்லாம் நம்ம முன்னமே பார்த்துருக்குறோம். எல்லா சமயங்களையும் அத்தனை சமயங்களையும் பிறந்து இறந்து பல பிறவிகள் நம்ம எடுக்கணும். அடுத்து மிருதி புகழ் மிருதி வழி உழன்றும் சமயங்களை தாண்டி தர்ம நூல்கள் வழியில் அந்த சாஸ்திரங்கள்லையும் பலகாலம் இருந்து பல வகையில் இருந்து மனுஸ்மிருதி முதலிய தத்துவங்களில் எல்லாம் பலகாலம் இருந்து, அப்புறம் ஆச்சிரமத்துறைகளில் இருந்தும், இந்த ஆச்சிரமத்துறைன்னு சொல்லும்போது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று 4 வகை ஆச்சிரமத்துறைகள். இந்த 4 வகை ஆச்சிரத்துறைகளையும் இருந்து தவம் என்று இப்போ நேரடியாக நம்ம சைவத்துக்கு வந்துட முடியாது, எடுத்த உடனே அப்பாயின்மெண்ட் போட்டுற மாட்டாங்க. பல பிறவிகளில் இருந்து இப்போ இன்னைக்கு நாமெல்லாம் திருமடத்தின் வாசலிலே சென்று நிற்கிறோம். மகாசன்னிதானம் நமக்கெல்லாம் ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற அந்த பிறவிகள் வந்து எண்ணிலடங்காதது. திரு கழுமலை மும்மணி கோவிலில் பட்டினத்துப்பிள்ளைகள் சுவாமி சொன்னது போல, நான் பிறக்காத மண்ணே இந்த உலகத்தில் கிடையாது, நான் இறக்காத மண்ணும் கிடையாது, எனக்கு தாய் தந்தையாராக பிறக்காதவங்களும் கிடையாது, எனக்கு நான் அவங்களுக்கு தாய் தந்தையாராக இல்லாமல் இருந்ததும் கிடையாது. அவ்வளவு ஒரு பிரம்மாவுக்கு தன்னுடைய தலையெழுத்தை எழுதி எழுதி கைவலி வந்து விட்டது. இப்போ இதுலேருந்தெல்லாம் நமக்கு பெரும் விடுதலை கொடுத்து இந்த பிறந்த பிறவியின் பயனை நமக்கு உணர்த்துபவர் வந்து ஆச்சாரிய பிறந்தகை தான். அதான் 50 வேடன அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களில் செல்லுமே. அந்த குருவுருளே வந்து அது தம்முதல் குரு சகலர்களுக்கு குரு வாயிலாக வந்து தான் சுவாமி அருள் செய்வார் அப்படிங்கிறது சிவாகமத்தினுடைய உண்மை. இதை மீறி வேறு ஷார்ட் ரூட் எங்கேயுமே கிடையாது. நேரடியாக நம்ம பெருமானை போய் அறிந்து கொள்ளலாம், பெருமாண்டை தெரிந்து கொள்ளலாங்கிறது வாய்ப்பு இல்லை. குருவர் மூலமாக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். மகாசன்னிதானத்தினுடைய அருளாசியோடு இன்னைக்கு நமக்கு இந்த பேரை நம்ம கண்ணார்ந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இவ்வளவு காலமா நம்ம வழிபாடு செய்தோம், இருந்தாலும் சுவாமி இந்த எட்டாவது சூத்திரம் நம்ம சித்திக்கும் போது இந்த நம்முடைய வகுப்புக்கு இணையத்தின் வாயிலாக எழுந்துருளி நம்மையும் பொருளாக நாய்ச்சிவியை ஏற்று வித்துன்னு மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்தது போல நம்மையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் ஏற்று அருளி நமக்கு இவ்வளவு தூரம் இருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு 6 மணிக்கு பூஜை வேற தூங்க வேண்டிய நேரத்திலையும் நமக்காக இப்போ 6:12 ஆயிடுச்சு, சுவாமி நம்மளோட இருந்து இவ்வளோ நேரம் அருளாசி விளங்கி நமக்கு இருந்து ஆற்றுப்படுத்தி நமக்கு இந்த உண்மையை சிவாக உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இவ்வளவு கருணை செய்திருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? எனவே இந்த புறப்புரட்சமையை நெறி நின்று மிருதி வழியிலே உழன்று ஆச்சிரமத்துறைகளிலே அடைந்து, ஆச்சிரமத்தில் சொல்லும் பொழுது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம். பிரம்மச்சரியம் அப்படின்பது நம்ம திருமணமாகும் வரை கடைபிடிக்கக்கூடிய பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் கிரகஸ்தம் மனைவியோடு இருந்து சிவப்பணி செய்யக்கூடிய, இல்லறத்தில் இருந்து சிவப்பணி செய்யக்கூடிய அந்த நெறி. வானப்பிரஸ்தம் வந்து மனைவியோடு சேர்ந்து காணகத்துக்கு சென்று தவமியற்றது வானப்பிரஸ்தம். அனைத்தையும் துறந்து சன்னியாசியாக எல்லாத்தையும் துறந்து துறவியாவது வந்து துறவரமாகிய சந்நியாசம். இந்த 4 நெறியிலே நின்று அடுத்து தவங்கள் பல தவங்கள் செய்து பல வகையான தவங்கள் பஞ்சாட்சி நடுவில் ஜலத்தின் நடுவில் என்னென்னலாமோ தவங்கள் செய்து கலைகள் வந்து 64 கலைகள், 64 கலைகளையும் பயின்று அதிர் வழியிலே நின்று, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம், யோக சாஸ்திரம், கணிதம், இன்னும் அக்னி தம்பம், சலத்தம்பம், இந்த மாதிரி 64 கலைகள் இருக்கு. அதையெல்லாம் முழுமையாக இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு அன்பர்கள் தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலைகளையெல்லாம் முழுமையாக கற்று தெரிந்து அதற்கு பிறகு வேதங்களை பயின்று, வேதங்கள் இருக்கு அச்சு சாம மதுரம் 4 வேதங்கள், அந்த வேத வழியிலே வைதிக நெறியிலே நின்று பின் புராணங்களை எல்லாம் பயின்று, புராணங்களை எல்லாம் முழுமையாக பயின்று உறந்து புராணங்களில் பார்க்கும் பொழுது 10 சிவம், மொத்தம் 18 புராணங்கள், அதில் 10 புராணங்கள் சிவபெருமானோட பெருமை பேசக்கூடிய சிவபுராணங்கள், 4 புராணங்கள் விஷ்ணுடைய பெருமையை சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம். விஷ்ணுவோட பெருமையாக இருந்தாலும் அதில் சிவபரத்துவம் இருக்கும். அன்பர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், 18 புராணங்களில் 10 புராணம் தான் சிவபுராணமா, 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் பிரம்ம புராணம், 1 புராணம் அக்னிக்கும் 1 புராணம் சூரியனுக்கும் இருக்கிறது, அப்போ இந்த மீதி 8 புராணங்கள் சிவபெருமானுக்குரிய புராணங்கள் இல்லையா நம்ம இப்போ சொல்லிட முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம், ராமாயணத்தினுடைய நாயகர் ஸ்ரீராமராக இருந்தாலும் மகாபாரதத்தினுடைய நாயகர் ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலும் அங்கு பரத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் சிவபரம்பொருளுக்கு தான். ராமேஸ்வரத்தில் ராமரும் சீதையும் சேர்ந்து சிவபூஜை செய்து வழிபட்டு ராவணனை வதம் செய்து அந்த பாவத்தை பிரம்மகத்தி பாவத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இது போன்று எண்ணிலடங்காத சான்றுகள் ராமாயணம் முழுமையிற்கு சிவபரத்துவத்துக்கு. இப்போ அதுவும் சிவபெருமான் பெருமையை பேசக்கூடியது தான், அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் மகாபாரதத்தையும் சரி, அர்ஜுனருக்கு பாசபதாஸ்திரம் கொடுத்ததுலேருந்து கிருஷ்ணருக்கு பிள்ளை வரம் அளித்ததுலேருந்து எல்லா வகையிலையும் வந்து சுவாமியினுடைய பெருமை பரவலாக மகாபாரதம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. நம்ம எந்த புராணமாக இருந்தாலும் அது வந்து இறைவனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு புராணம் தான், அது அக்னி புராணமாக இருந்தாலும் சூரிய புராணம், அந்த புராணங்கள் எல்லாம் முழுமையாக பயின்றும் அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும். வேத சிறப்பொருள் அப்படின்னா உபனிஷத், உபநிடதம், அதை வந்து வேதத்தில் உள்ள அந்த உண்மை பொருளை வந்து இலைமறை காய் போல சூக்ஷமாக தெரிவிக்கும், அதை முழுமையாக எல்லாராலையும் உணர முடியாது, அதிபக்கம் உடையவங்களால தான் அதை உணர முடியும், அதை உணர்வதில் குழப்பம் ஏற்பட்டதுனால தான் பல வகைப்பட்ட சமயங்கள் உருவானது. அந்த 4 வேதங்களில் பார்த்தோம்னா 1180 உபனிஷத்து இருக்கு, மொத்தம் 1180 உபநிடதங்கள் இருக்குது 4 வேதங்கள்லையும். அந்த 1180 உபநிடதங்களில் மிக முக்கியமானது 108 உபநிடதங்கள், அதிலே அதிமுக்கியமானது 32 உபநிடதங்கள், அந்த 32 அதிமுக்கியமானது இன்னொரு 5 உபநிடதங்கள். அந்த 5 உபநிடதங்கள் பேரை மட்டும் நான் சொல்கிறேன், அதர்வசுரம், கைவல்யம், சவேதாட்சுவரம், காலாக்னி, ருத்ரம் என்பது பஞ்சருத்ரம் எனப்படக்கூடிய அதிவிசேஷமாக கொள்ளப்படக்கூடிய உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள் எல்லாத்தையும் பயின்று அந்த நெறியிலே நின்று உழன்று இது எல்லாம் முடிந்த பிறகுதான் ஒருவர் சைவத்திரத்துக்கே வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சயவாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது அப்படின்னு அருணசிவாச்சாரிய சுவாமி லட்டாச்சித்திரத்தில் அறுவடை செய்தார்கள். அப்போ அதனுடைய கருத்து என்னென்னா இதுதான். எவ்வளவு நெறி பாருங்க, புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் மிருதி வழி ஆச்சிரமத்துறைகள் அருந்தவங்கள் அருங்கலைகள் புராணங்கள் வேத சிறப்பொருளாகிய உபனிஷத் இதையெல்லாம் படித்து தெளிந்து சென்றால் சைவத்திறத்து அடைவர். அப்போதான் அவன் சைவ சமயாவே ஆக முடியும். அப்போதான் சைவ சமயாக திருநீரு ருத்ராட்சம், இந்த திருநீரு இந்த ருத்ராட்சம் நம்ம அணிகிறோம் அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை. அதை பெறுவதற்காக இந்த உயிர் செய்த ஆன்ம யாத்திரை மிக 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 பெரியது, மிக 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 பெரியது. சைவத்திறத்துக்கு வந்த பிறகு அதில் சரியே கிரியா யோகம் செலுத்தியது ஞானத்தால் சிவனடியே செய்வர். சமயத்துக்குள்ள வந்த பிறகும் சைவ சமயத்தில் வந்து வழிபாட்டு நெறி நான்கு வகையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. சரியா நெறி, கிரியா நெறி, யோக நெறி, ஞான நெறி என்று நான்கு வகையாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு நிலையிலே நின்று சிவபரம்பொருளை வழிபட்டு பல தொண்டுகள் செய்து கடைசியாக ஞானத்தை பெற்று அதற்கு பிறகு அந்த உயிர் பெருமானுடைய திருவடியை அடையும் என்று கூறுகிறார்.